κάνουν τον χρυσό που πάει.
முத்துபுளுசை வானொலி நேர்களின் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழோசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று July 25 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திறப்பதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் காலம் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தனக்குரிய காலம் வரும் வரை கொக்கு எப்படி அமைதியாக காத்திருக்கின்றதோ அதுபோல நாமும் வாய்ப்பு இல்லாத காலத்தில் அடங்கி பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும், அத்தகைய காலம் வந்தவுடன் கொக்கு எப்படி தன் இரையை குறிதவறாமல் பிடிக்கின்றதோ அவ்வாறே நாமும் சரியான நேரத்தில் குறித்த செயலை இலக்கு தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் எனவும் விளக்கம் தருகின்றனர். நாம் அடிக்கடி காணும் நீர்நிலைகளில் கொக்கு தன் இறைக்காக பெரிய மீனை பிடிப்பதற்கு வாய்ப்பான வேலைக்காக உள்ளொடுங்கி பொறுமையாகவும் விழிப்புடனும் கவுவதற்கு ஆயத்த நிலையிலும் காத்திருக்கும் நிலை இக்குறள் மூலம் காட்சிப்படுத்தப்படுகின்றது எனலாம். அவ்வாறே காலம் கூடி வரும் போது விரைவாக தவறின்றி செயல்பட்டு மேற்கொள்ளும் முயற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும். இக்கருத்தினை மடைத்தலையில் ஓடுமியினோடு உருமியின் பெருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்றும் ஔவையாரின் மூதுரை வரிகளை நாம் அறிவோம். ஒடுங்கி இருந்தே உண்ணியது முடிக்கும் கொடுங்கால் கொக்கு என பெருங்கதை பாடல் வரியும் குறிப்பிடுகின்றது. பொறுமையும் சரியான நேரத்தில் துணிந்து செயற்படும் திறனுமே வெற்றியின் ரகசியமாகும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இந்த ஜூலை மாதத்திற்கான பெரிய மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. பெரிய மூட்டுக்கள் கலந்து சிறப்பிப்பவர்கள் பெரிய மூட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் தயாரிப்பு நேர்களே. உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வகையில் இன்றைய முதல் நிகழ்ச்சியாக விரிகிறது தமிழ் தமிழா. இன்றைய தமிழ் தமிழா நிகழ்ச்சியில் நாம் கொண்டாடப் போகும் கலைஞர் தமிழர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள். ஈழத்தின் புகழ்பூத்த கர்நாடக இசைப்பாடகரும் மிருதங்க கலைஞருமான இவர் ஜால் அளவட்டியில் உதித்தவர். இசை மேதை கலாபூஷணம் சங்கீத ரத்னம் வர்ணகுலசிங்கம் ஆசிரியர் அவர்களின் அன்பு புதல்வர். இளவயதில் தனது தந்தையிடம் சங்கீதம் வீணை வயலின் போன்றவற்றை பயின்றார். இசை கலாமணி என்னும் ஜால் பலைகள பட்டதாரியான இவர் ஜால் நுண்கலை பீட விரிவுரையாளராகவும் இருந்தார். ஜால் மகாஜனா கல்லூரியில் பயின்ற நாட்களில் சங்கீத போட்டிகளில் பல விருதுகளை வென்று தான் பயின்ற கல்லூரிக்கும் பெருமை சேர்த்தவர். இவருடைய ஈழத்து பாடல்கள் காலத்தால் அழியாதவை. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பிள்ளைகளே என்ற பாடல் ஈழத்தவர்கள் என்றுமே மறக்க முடியாத பாடல். அத்துடன் நல்லி முருகன் பாடல்களும் இவர் மட்டமைத்து பாடிய காலத்தலா அழியாத பக்தியூற்று. அப்புகாமி பெற்றெடுத்த லொக்குவண்டா மல்லி பாடல் ஞாபகம் இருக்கிறதா நேயர்களே? இந்த துள்ளிசை பாடலும் இவர் பாடிய பாடலே. கொரோனா பலியெடுத்த பல உயிர்களுள் இந்த இசை சரித்திரமும் அடங்கும். அஞ்சலிகள் அண்ணா.
சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் தாமரை. கணேஷ் எங்களின் சகோதரர் என்று மூன்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். தனக்கு சகோதரர்கள் இல்லை என்று கணேஷ் கூறுகிறார். கணேஷுக்கு உண்மையில் எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள்? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில்.
என்னப்பா அவரே பாட்டு பாடிக்கொண்டு வாரு.
ஏனப்பா நான் பாடக்கூடாதே? நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமோ? எங்கட முன்னேறுகள அறிவி இறைஞ்சு அவன் அறிவை பற்றி உங்களுக்கு தெரியுமே?
ஓமப்பா உங்களுடைய அறிவு வளர்கிறது, அதை விட்டுட்டு நீதே நவியை பற்றி கதைக்கிறீர்.
உங்களுக்கும் எனக்கும் விளங்கியது நான் படிச்சதை பற்றி இங்க சொல்ல போறேன். சரிவுல இருந்தா பெரிசா எடுக்க வேண்டாம், சொல்றத கேளுங்க.
சரி சொல்லுங்க. அப்போ எங்கட தமிழ் கேலண்டருக்கும் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலும் எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமே. இங்கேயோ கேள்விப்பட்ட நான் எங்கட வானத்தை பற்றி, அதாவது வானவியல், அதுவும் எங்கட தமிழும், அதாவது எங்கட மொழியும் வந்து மாதங்கள், திருவிழாக்கள், சடங்குகள் என்று எல்லாத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லினான். ஏதோ பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதை கதைச்சு பார்ப்போம் என்ன.
எங்கட முன்னோர்கள் காலத்தை கணக்குறதுக்கு மூன்று விஷயங்களை பயன்படுத்தினவையா? ஒன்று சூரியன், சந்திரன், மற்றது நட்சத்திரங்கள். அதுல தமிழ் கேலண்டர் வந்து பெரும்பாலும் அந்த சூரியனை வச்சு கணிச்சதுன்னு சொல்லினா.
ஆனா இப்ப தமிழ் மாதங்கள் இயக்கியோட சேர்ந்ததுன்னுதான் நீ சொல்லினும் என்ன? இப்ப சித்திரண்டு வந்தா நாங்க வெயில் தொடக்கம் என்றோம், ஆடி மாசம் காத்து மழைன்ற தொடக்கமா, ஐப்பசி என்று வந்தா வடக்கு கிழக்கு மழை, அதோட மழையும் அந்த நேரம் முடிஞ்சிடுமே என்ன. தை மாசம் வந்தா அறுவடை. இது வந்து மத சம்பந்தமானது இல்லை, ஒரு வாழ்க்கை முறை. எங்கட கலண்டர் என்ற அதாவது எங்கட தமிழ் முறையை பற்றி சொல்லுதண்டு நினைக்கிறேன்.
இதைத்தானே சூரியன் வருஷம் முழுவதும் கிழக்கே உதிக்காதென்றும் தென்கிழக்கு வடகிழக்கு இடையே உதிக்கும் என்றும் சொல்லுவினம். இது யாராவது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாப்பம்.
என்னென்றால் சூரியன் வந்து ரெண்டு நாள் தான் சரியா கிழக்குல உதிக்கும், பிறகு அது வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடையே மாறிக்கொண்டு உதிக்கும். சூரியன் வந்து தன் பயணத்துல கிழக்குல தான் தொடக்கும், அந்த நாள் தான் சித்திரை முதல், அதைத்தான் நாங்கள் தமிழ் புத்தாண்டு சொல்றது. பிறகு சரியாக வடகிழக்கு புள்ளியில போறதுல தான் ஆடி பிறப்போம், திருப்பி சூரியன் வந்து கிழக்குக்கு வரும், அந்த நேரம் தான் பருவமழை முடிகிற நேரம். திரும்ப தென்கிழக்குக்கு போறதுதான் தை ஒன்று, அதாவதுங்கிற தைப்பொங்கல்.
அப்படி பார்த்தா எங்கட முன்னோர்கள் வந்து என்னப்பா ஜிபிஎஸ் டெலிஸ்கோப் ஒன்றும் இல்லாம வானத்தை பார்த்து இவ்வளவு கணிச்சு வச்சிருக்கிறோமா?
அது மட்டும் இல்லையப்பா, சித்திர புத்தாண்டு தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகிறோம். என்ன காரணம்? சூரியன் கிழக்குல உதிக்கிற நாள், மற்றது வந்து சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையிற நாள், அப்ப அது வந்து புதிய ஒரு பருவத்தின் தொடக்கம், மற்றும் அந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் அப்பதான் தொடங்கும். ஒன்றொண்ட அதனாலதான் சித்திர பதினாலு புத்தாண்டு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள்.
ஆனா சிலர் தை தானே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லினம். அது ஏன்
ஏன் சிலர் என்று சொல்றேன், நானும் தையத்தான் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுறேன். நான் அது வந்து என்னன்னா சில பேர் சித்திரைய புத்தாண்டு என்று கொண்டாடிவினம், சில பேர் தையம் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடிவினம். அதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா தைய வந்து உழவர்கள திருநாள் என்று சொல்லி சில பேர் அதை நினைக்கிறது. உழவர்கள திருநாள் தான் தைய என்னண்டா அறுவடை முடியுது, புது அரிசி கிடைக்குது, சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்கு பொங்கி படைச்சு கொண்டாடுறது. ஆனா இதுல வந்து இன்னொன்றையும் கவனிங்க என்னன்னு சொன்னா சூரியன் மகர ராசிக்கு செல்ற நாள் என்னும் சொல்லினம். அதுல இன்னொரு தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது என்ன பொறுத்த மட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி. அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று வாரது வந்து தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி பல அறிஞர்களும் அதை தமிழ் புத்தாண்டு என்று சொல்லினம். சில பேர் இல்ல சூரியன் வந்து மேஷ ராசிக்குள்ள போற சித்திரை தான் சித்திர புத்தாண்டு, அதுதான் எங்கட தமிழ் புத்தாண்டு சொல்லினம். அத ஒருத்தர்கிட்ட தங்கட தங்கட அறிவு கேட்ட மாதிரி சொல்லினம்.
நிறைய விளக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் கதைச்சாதான் தெரிய வரும். ஓ, இப்ப தைய பற்றி கதைச்சம், நான் இப்ப ஆடி பிறப்பை பற்றி யோசிக்கிறேன். இப்ப ஆடி பிறப்புல வந்து சில பேர் சொல்றவே இல்ல நல்ல ஹாரியம் செய்யாதீங்கன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பின்னாலே இருக்கிற காரணங்களை யோசிச்சு பாத்தீங்களோ, ஆடி மாசத்துலாம் சரி கடுமையான காத்து இருக்கும், மழை வந்து அப்பத்தான் சரியா கொட்ட தொடங்கும். அப்ப நல்ல காரியம் என்று சொல்லி எதை சொல்லலாம்? இப்ப கல்யாண மாதிரியான விஷயங்களை வந்து இப்ப காத்து நேரம், மழை நேரம், விவசாயத்தை வந்து தயாரிக்கிறோம் அந்த நேரம். அந்த நேரத்துல வந்து கல்யாணங்களை வச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்குமே நவிகளுக்கு. அப்ப அந்த மாதிரியான நல்ல விஷயத்தை தவிர்க்க சொல்லி பழைய காலத்துல, அதாவது இது ஏதோ ஒரு காலத்துல சொல்லப்பட்ட விஷயம். மற்றது வந்து இந்த ஆடியில நீங்க கவனிச்சீங்கன்னா அம்மனுக்கு வந்து திருவிழா செய்வினம், நீர் சம்பந்தமான வழிபாடுகள் செய்வினம். ஏனென்று சொன்னா அந்த விதை வந்து விதைச்சு அந்த குடும்பங்கள், அந்த கிராமம், அந்த நாடு நல்ல வளர்ச்சியா நல்ல செழிப்பா வரணுமெண்டு ஒரு பிரார்த்தனை, ஒரு வழிபாடு இருக்கு. அப்படியான நேரங்கள்ல வந்து கல்யாண விட அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம்ன்றது எங்கடையாக்கள் அந்த காலத்துல இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தபடியா முடிவெடுத்திருக்கிறாங்க.
அதெல்லாம் சரி, தைப்பொங்கல் ஜனவரி 14 வருது, நியூ இயர் வந்து ஏப்ரல் 14 வருது, ஆடி பிறப்பு ஜூலை 14 வருது. அப்ப அக்டோபர் நவம்பர்ல என்ன வருது?
அக்டோபர் நவம்பர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா பருவமழை காலம் முடியு என்று சொல்லி எங்கட ஆக்கள் அந்த நாள்ல கொண்டாடி இருக்கிறான். எப்படின்னு சொன்னா அந்த காலத்துல பூச்சிகள் கூடும், நோய்கள் பரவுற வாய்ப்பு கூடவா இருக்கும்,
ஈரமா இருக்கும்.
ஓ, ஈரம் மட்டும் இல்ல, அந்த டைம்ல எண்ணெய் வச்செல்லாம் குளிக்கிற நாங்களே,
உடல் வெப்பம் தீவிரத்தான் அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறவ. மற்ற இந்த நாள்ல தான் தீபங்களும் ஏற்றுவ வெளியில வச்சு, அதுல உண்ட குறிப்பா சொல்லலாம் அவங்கட கார்த்திகை தீபம்.
சரியா சொன்னீர். அப்படி என்றா எங்கடைய ஆக்கள் வந்து கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் வந்து பருவநிலை, விவசாயம், வானியல், உடல்நிலம், சமூக ஒற்றுமை இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சு யோசிச்சிருக்கணும் போல இருக்கு. சரியே,
எக்ஸாக்ட்லி. ஆனா இது எல்லாம் எங்கட ஸ்ரீலங்கா இந்தியா கிளைமேட்டுக்கு தான் பொருந்துமா? உண்மைதான். இப்ப நாங்கள் இங்க இருந்தோண்டு அதை கதை கேளாது என்றாலும் நாங்கள் ஒரு 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 அறிவான ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களோட தமிழ் சமுதாயம், எங்களோட தமிழ் கலண்டர்களை பாத்தீங்கன்னா தெரியும் என்ன வானியல் அறிவிருக்கும், இயற்கை அறிவிருக்கும், விவசாய அறிவிருக்கும், மனுஷர் எப்படி சேர்ந்து வாழணும்ன்றது, சுத்த பத்தம் எப்படி இருக்கணும்ன்றது எல்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாம் எங்களோட தமிழ் சமுதாயம் எங்க இருந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா எங்களோட மொழி ஆரம்பத்தோட இருந்தே வருகுது. எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்து சில பேர் சொல்றவ வந்து நாங்கள் ஆலமரம் போல உறுதியா இருக்கணும்ண்டு, அதே நேரம் சில பேர் சொல்றது வந்து நாணல் புல் போல வளைஞ்சு கொடுக்கணும்ண்டு. ஒரு எங்களோட மொழியை பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்திலையும் இருக்கும். இப்ப ஆலமரத்துக்குரிய உறுதியும் இருக்கும், அதே நேரம் நாணல் புல் போல வளைஞ்சும் கொடுத்தபடியாத்தான் இவ்வளவு அறிவுகளோட இத்தனை 1000 ஆண்டு வருஷங்களுக்கு பிறகு எங்களோட மொழி நிமிந்து நிக்குது. ஏன் அந்த நாணல் வந்து வளைஞ்சு கொடுக்கறது நல்ல மண்ணு சொல்லினோம்னா, அந்த மேல நாணல்ல புல்லு சாதாரணமா இருந்தாலும் அதனுடைய அடி வந்து எந்த காலநிலைக்கும் அழியாம தொடர்ந்து வரும்
தொடர்ந்து தன்னுடைய வேர்களை பரப்பி கொண்டே இருக்கு. அதே மாதிரி எங்களோட தமிழினம் தொடர்ந்து வரும். எங்களோட மொழியையும் நாங்கள் விட்டு கொடுக்காம எந்த இது இருந்தாலும் பார்த்தீங்களோ எங்களுடைய கண்ட அறிவை அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து இருக்க வேணும். அதனால நீங்க தமிழ தாய்ப்பொங்கலை நீங்கள் வருஷம் வந்து கொண்டாடுறதோ இல்ல சித்திரையோ இந்த வருஷம் வந்து கொண்டாடுறதோ அது அவரவருடைய விருப்பம். ஆனா எங்களோட மொழியை விடாம போறதுதான் முக்கியமான ஒன்றுன்னு எனக்கு படுது. வாழ்க தமிழ்.
சிந்தித்தீர்களா நேர்களே? கணேஷ் எங்களின் சகோதரர் என்று மூன்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். தனக்கு சகோதரர்கள் இல்லை என்று கணேஷ் கூறுகிறார். கணேஷுக்கு உண்மையில் எத்தனை சகோதரர்கள்? இதற்கான விடை, கணேஷுக்கு சகோதரர்கள் இல்லை, மூன்று சகோதரிகள் மட்டுமே உள்ளன.
நன்றி நீயர்களே. மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது செய்தி குறிப்புகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. புதுடெல்லியில் கல்வி நீதிக்கான போராட்டம், அமைதியான போராட்டம் மீது அடக்குமுறை. இந்திய தலைநகர் டெல்லியில் அமைதியான போராட்டக்காரர் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனநாயகம், மனித உரிமைகளை போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா கருதப்படுகிறது. கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை மற்றும் அரசு கேள்விக்கும் உரிமை போன்ற அடிப்படை ஜனநாயக உரிமைகளை தனது அரசியல் மூலம் உறுதிப்படுத்திய நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் 19 பிரிவு குடிமக்களுக்கு கருத்துகளின் உரிமைகளையும் அமைதியான முறையில் கூடும் உரிமைகளையும் வழங்குகிறது. அதேவேளை இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை தொடர்பான பல சர்வதேச ஒப்பந்தங்களும் பங்காளியாக உள்ளது. எனவே அமைதியான போராட்டங்கள் ஜனநாயகத்தின் இயல்பான வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன. புதுடெல்லியில் நடைபெற்ற மாணவர் மற்றும் இளைஞர் கூட்டங்களை காவல்துறையினர் கண்ணீர் போய்க் கொண்டும் குண்டுகள், தடியடி, தடுப்பணங்கள், இணைய சவில் கட்டுப்பாடுகள் மற்றும் பெரும்பாலும் பாதுகாப்பு நாடுகள் மூலம் கலைத்த சம்பவம் இந்தியாவில் ஜன உரிமைகள் நடைமுறையில் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்ற கேள்வியை உலக அரங்கில் எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்பு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடுமையான கவலை வெளியிட்டு அமைதியான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்குவது மனித உரிமை முறையாக அமையக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்த போராட்டத்தின் மையக்காரணம் அமைந்தது இந்தியாவின் மருத்துவ கல்லூரி சேர்க்கைக்கான தேசிய தகுதித்திறனான நீட் அண்டர் கிராஜுவேட் தொடர்பான உணாத்தல் காசு மற்றும் தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகளாகும். இந்தியாவில் மருத்துவக் கல்வி பெறுவதற்கான மிக முக்கியமான நுழைவாளாக இந்த தேர்வு கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கின்றனர். 2026 நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் பல இடம்பெற்றதாக இருந்த குற்றச்சாட்டுகள் மாணவருடைய கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. தேர்வின் நம்பகத்தன்மை கேள்விக்குரிய நிலையில் தேசிய தேர்வு முறைமை தேர்வை முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்வு நடத்தும் நிலை ஏற்பட்டது. இதனால் பல மாதங்களாக தயாரிந்த மாணவர்களின் எதிர்காலம் மீண்டும் நிச்சயமற்றதாக மாறியது. இந்த சம்பவம் வரும் தேர்வு முறைகளாக மட்டுமே பார்க்கப்படவில்லை. இந்திய கல்வி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நிர்வாகத்திறன் குறித்த மாணவர்களின் பெற்றோரும் தீவிரமான கேள்வியை எழுப்ப தொடங்கின. கல்வி என்பது சமூக முன்னேற்றத்துக்கான அடிப்படை வாய்ப்பாக கருதப்படும் நிலையில் இத்தகைய முறைகேடுகள் மாணவர்கள் உழைப்பையும் நம்பிக்கையும் பாதிப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த அதிருப்தியை தொடர்ந்து பல மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் போராட்டங்களை ஆரம்பித்தனர். தேர்வு முறைகளுக்கு பொறுப்பான மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கல்வி அமைப்புகள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த போராட்டங்களில் முன்னாள் செயல்பட்ட இளைஞர் இயக்கங்கள் இது ஒரு தேர்வு பிரச்சினை மட்டுமல்ல நாட்டின் எதிர்கால தலைமுறை உரிமைகள் தொடர்பான பிரச்சினை என்றும் வலியுறுத்தின. கல்வியில் நம்பகத்தன்மை இல்லையெனில் சமூக நீதியும் சமவாய்ப்பும் பாதிக்கும் என்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சமூக ஆர்வலரும் பொறியியலாளர் சோனம் வங்கசுக் நீண்டகால உன்னத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கல்வி, நீதி, நிர்வாக வெளிப்படுத்தன்மை மற்றும் ஜன உரிமைகளை வலியுறுத்தினார். உன்னாவிரத்தின் போது அவர் உடல்நிலை மோசம் என்ற கூறப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை போராட்டங்களிடையே மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அரசாங்கம் மனிதாபன அடிப்படையில் செயல்பட்ட சில கூறினாலும் போராட்ட இயக்கங்கள் இதை அமைதியான எதிர்ப்பை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையாக விமர்சித்தன. 2026 அன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதுடெல்லியில் உள்ள ஜாந்தர் மண்டலில் இந்திய பாராளுமன்ற நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களின் நோக்கம் தங்கள் கோரிக்கைகளை நேரடியாக அரசிடம் முன்வைப்பதாக இருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு காவல்துறை பல இடங்களில் தடுப்பணை அமைத்து பேரணியை தடுத்தது. பின்னர் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் பெய்ய குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதும் செய்திகள் வெளியாகின. சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்த சம்பவம் ஒட்டு வெளியிட்ட அறிக்கையில் பல முக்கியமான கவலைகளை முன்வைத்தது. அமைதியான போராட்ட கலந்து வேற்றம் மற்றும் அளவுக்கு முறை பயன்முறை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் பேர் அடிப்படை மனிதர்கள் பாதிக்கப்படும் என்றும் அமைப்பு தெரிவித்தது. மேலும் பாராளுமன்றத்தை அணுகுவதை தடுக்கும் வகையில் தடுப்பெருந்தல் அமைத்தல், மெட்ரோ சேவைகள் கட்டுப்பாடுகள், மொபைல் நேசவில் முடக்கல் நடவடிக்கைகள் குடிமக்கள் சுதந்திரத்தை பாதுகாக்க கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டது. காவல்துறை நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக அவசியமானவையா வீதாசிரமை என்பதை சுவாதீனம் விசாரிக்க வேண்டும் என்றும் அம்னஸ்டி அமைப்பு கோரியுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டம், அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற காவல்துறை நடவடிக்கைகளும் இந்திய ஜனநாயகத்தின் தற்போது நிலை குறித்து உலக அளவில் பரவலான விவாதத்தை உருவாக்கியுள்ளன. ஒருபுறம் அரசு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கின் போன அவசியத்தை வலியுறுத்துகிறது, மறுபுறம் மனித உரிமைகள் அமைப்பும் அமைதியான கருத்து வெளிப்பாடு மற்றும் போராட்ட உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை நினைவூட்டின. இந்த விவாதத்தில் எழுந்துள்ள குற்றச்சல் அனைத்தும் வெளிப்படையான சுயாதீனமான மற்றும் பாரபட்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது அவசியம். அதேவழி கல்வி முறையீடுகள் குறித்த மாணவர்கள் நியமன காலங்களுக்கும் அரசாங்கம் உறுதியான மற்றும் நம்பகமான தீர்வுகளை வழங்க வேண்டும். மீண்டும் உங்களுடன் வான் அல்லது சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்கும் அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகுடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற அறிவித்தல், ஆண்டு இறுதி தேர்வு, ஆண்டு இறுதி தமிழ் மொழி தேர்வு தற்பொழுது லண்டன் கேம்பிரிட்ஜ் மாதிரியை பின்பற்றி நியூசிலாந்து கல்வித்தர நிலைகளுக்கு ஏற்ப பிரித்தானிய தமிழ் தேர்வு சபை ஆதரவுடன் நடத்தப்படுகின்றது. இந்த தேர்வு வெலிங்டன், ஹாமில்டன், ஆக்லாந்து ஆகிய இடங்களில் நடைபெறும். மாணவர்கள் பின்வரும் 4 திறன்களை தேர்வு எழுதுவார்கள். எழுத்து தேர்வு, வாசிப்பு திறன், பேச்சு திறன், கேட்டறிதல் திறன். மேலும் பிரிட்டிஷ் தமிழ் தேர்வு சபை மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு பதக்கங்களையும் வழங்குகின்றது. இத்தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இணைப்பு கூகுள் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முடிவு தேதி வருகின்ற 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. உங்கள் சிறார்களின் தேர்வு நிலையை சிரத்தையுடன் தெரிவு செய்யவும். எவ்வித மாற்றங்களும் பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. இந்த தேர்வு கடந்த வருடம் போல 4 பகுதிகளாக இடம்பெறுகின்றது. எழுத்து தேர்வு வருகின்ற 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 10ஆம் மாதம் 2026 அன்றே. மற்ற புலன்மொழி தேர்வும் இடம்பெற இருக்கின்றது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளவும். exam@gmail.com. மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-9312-176 அல்லது உமா ஜோர்ஜ் 0211-3443-404. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. தில்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய நியூசிலாந்து வாழ்க்கை மாணவர்களின் 24ஆவது சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நியூசிலாந்து வாழ் மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இடம் இலக்கம் 16, ஸ்வேன் கிறிஸ்டன், பெக்ரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபம். நேரம் மாலை 6 மணி தொடக்கம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கம் நித்தி குகன் 0221-6-08-478.
முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது,
யாருமே பசியுடன் உறங்கக்கூடாது என்பதற்காக பிரெட் ஃபோர் ஓல் திட்டம் அறிமுகம் செய்துள்ளது துபாயின் மனிதாபிமான செயலாகும். துபாயில் பசிப்பிணியை போக்கும் பிரெட் ஃபோர் ஓல் திட்டத்தை அந்த நாட்டின் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஜித் அல் மக்தூம் தொடங்கி வைத்துள்ளார். துபாயில் எவரும் பசியுடன் உறங்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த உன்னதமான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் நவீனமான தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த நேரமும், அதாவது 7 நாட்களும் 24 மணி நேரமும் இப்புதிய ரொட்டிகளை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த விதமான விண்ணப்பங்களோ அல்லது காத்திருப்புகளோ தேவையில்லை. யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. தொழில்நுட்பத்தையும் கருணையையும் இணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் அக்கறையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதே துபாயின் தொலைநோக்கு பார்வையாகும். இந்த விதமான தயக்கமும் இன்றி பசியால் வாடும் அவரும் இந்த வசதியை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்பதே இத்திட்டத்தின் தனிச்சிறப்பாகும். நன்றி. வணக்கம். ஜால் சிங்கள மகாவித்யாலயத்தின் கதை. ஜாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் சிறப்பாக இயங்கிய அரச பாடசாலைகளில் ஒன்றாக ஜாழ்ப்பாண சிங்கள மகாவித்யாலயம் விளங்கியது. இன்று பலருக்கு தெரியாமல் போனாலும் இந்த பாடசாலை வட இலங்கையின் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தது. இந்த பாடசாலை 1937 வெறும் 6 மாணவர்களுடன் கல்வி பயணத்தை தொடங்கியது. அக்காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் வசித்த சிங்கள குடும்பங்களின் பிள்ளைகள் அரசாங்கத்தின் சிங்கள உத்தியோகத்தர்கள், போலீஸ் மற்றும் ராணுவத்தில் பணியாற்றியவர்களின் குழந்தைகள் போன்றோர் இங்கு கல்வி கற்றனர். காலப்போக்கில் பாடசாலை வளர்ச்சியடைந்தது. 1971 மாணவர் எண்ணிக்கை 1000 தாண்டியது என்று வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. சிங்கள மாணவர்களுடன் இணைந்து சில தமிழ் மற்றும் முஸ்லிம் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு கல்வி பயின்றதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பல இன மாணவர்கள் ஒன்றாக கல்வி கற்ற ஒரு பாடசாலையாகவும் இது அறியப்பட்டது. இந்த பாடசாலை கல்வியை மட்டுமல்லாமல் விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இணைப்பாடு செயற்பாடுகளிலும் சிறப்பாக இயங்கியது. 1980 நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 1985 இந்த பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை நிறுத்தியது. அதன் பின்னர் பாடசாலை வளாகம் பல ஆண்டுகளாக இலங்கை ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்ததாக ஒரு வரலாற்று பதிவுகளும் பொதுவெளி தகவல்களும் குறிப்பிடுகின்றன. இதுவரை இந்த பாடசாலை மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கல்வி மையமாக விளங்கிய இந்த பாடசாலை இன்று இலங்கையின் கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக நினைவு கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தின் பன்முக சமூக வாழ்க்கையையும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நினைவூட்டும் கல்வி மரபின் ஒரு பகுதியாக இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெற நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேயர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும்
நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.